இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 9வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே அதன் இறுதிப்பகுதியிலே இருந்து வருகின்றோம். அந்தரியாக பூசையாகிய அகப்பூசையை செய்கின்ற ஞானிகள் புறத்தே ஒரு குறியிடத்தில் பெருமானை தரிசிக்க நேர்ந்தால் அங்கும், அதாவது சிவசங்கல்பம் அவ்வாறு புறத்தேயும் பெருமானை தரிசிக்கும்படி கூட்டுவித்ததென்றால், நாம் பூசிப்பது அகம், அகத்தில் பூசிக்கின்றோம், இது புறம் என்று அந்த பேதமெல்லாம் அகம் புறம் என்று உலகத்தவர் பேதம் பார்க்கலாம். ஆனால் ஞானிகள் அவ்வாறு அகம் புறம் என்று பேதம் பார்க்காமல் இந்த இடத்திலே பெருமானை பூசிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள ஆணை என்று அந்த கட்டளையின் வழியே நின்று பூசிக்க வேண்டும். அதுவே ஞானிகளுக்கு உகந்த செய்கையாகும். அங்கு வேண்டிய பூசா திரவியங்களுக்கு அகத்தை பூசை செய்யும் போது அங்கு வந்து மனதால் கற்பித்துக் கொண்டன அந்த திரவியங்களை எல்லாம். இல்லையா, போன பாடல சொன்னார், கந்தமலர் புகையொடி மஞ்சனம் அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு என்று சொன்னார். இங்க புறப்பூசை, அதனால திரவியங்கள் வந்து இல்லாமலும் அவர்கள் செய்யலாம், அதான் தேவைப்பட்டால் வேண்டுமென்றால் என்று சொல்வார் பாடல்ல. நம்ம பார்க்கலாம், தன்னையும் வருத்தாமல் பிறவையும் வருத்தாமல், மிக பொலிவான மரத்தின் கீழே உதிர்ந்த பூக்களையும், அந்த பூக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்குது, அங்க வந்து அந்த உண்மையினால மற்றவற்றையும் பெறணும். நாம ஏவுடைய மற்றவற்றையும் பொலிவான மரத்தின் கீழே உதிர்ந்த பூக்களையும், ஆறு குளம் முதலியவற்றிலிருந்து பெற்ற நீரையும், யாசித்தலின்றி தானாக வந்து சேர்ந்த அமுதையும் கொண்டு இந்த புறப்பூசையை செய்யலாம். அகத்திலே எப்படி போற்றி பூசித்தார்களோ அதுபோலவே புறத்திலும் போற்றி பூசிக்கலாம். அந்த அகப்பூசைக்கு இந்த புறப்பூசை அங்கமாகும் என்று இந்த பாடல் சொல்கின்றது. சிவஞான சுவாமிகள் நமக்கு காட்டியுள்ள கொண்டுகோட்டு பொருள்கோள் முறையின்படி இந்த அருமையான பொருள் கிடைக்கின்றது. பாடலை உள்ளவாறே ஆற்றொழுக்கு முறையிலே பார்த்தால் வந்து புறத்தையும் அரணை பூசிக்கணுமா, பூசிக்க வேண்டும் என்றால் இப்படி பூசிங்கிற மாதிரி அப்படி பொருள் தரும். புறம்பேயும் அரண்கலர்கள் பூசிக்க வேண்டின்னு சுவாமிகள் அப்படி சொல்லல. புறப்பூசையும் அகப்பூசைக்கு ஒரு அங்கம் என்று ஒரு முடிவு, அந்த முடிவை பெறத்தக்க வகையிலே சுவாமிகள் வந்து கொண்டு கூட்டு கூறி பொருள் கண்டுள்ளார்கள். அந்த முறைப்படி நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடலை ஏற்கனவே நாம் வந்து படித்து ஒரு சுருக்கமாக அதனுடைய பொருளை பார்த்திருக்கின்றோம். ஆகையினாலே இங்க வந்து கொண்டு கூட்டு முறைப்படி பார்த்தால் ஆண்டவனை கண்டக்கால் என்பது தொடங்குது. பதவுரை ஆசிரியர் அதை தெளிவாக கடைபிடித்து காட்டியுள்ளார்கள். அகத்திலோ அல்லது புறத்திலோ ஒரு குறியிடத்திலே இறைவனை காணப்பெறின், அதான் ஆண்டவனை கண்டக்கால். அகத்திலோ அல்லது புறத்திலோ ஒரு அடையாளத்தில் பெருமானை காணப்பெற்றால் அறம்பாவங்கட்கு நாம் என்கடவேம் என்று போனோம். 3வது அடி, அறம்பாவங்கட்கு நாம் என்கடவேம் என்று, புண்ணிய பாவங்கட்கு நாம் என் செய்ய கடவேம் என குறித்தலின்றி. அதாவது எல்லாம் அவனுடைய செயல் என்று நிற்பவர்கள் ஞானிகள். ஆகவே புண்ணிய பாவங்கட்கு நாம் கர்த்தா அல்ல என்று சொல்வதன் மூலம் தன் செயல் அல்ல, இது இறைவன் கூட்டி வைக்கின்றான், இந்த குறியினிடத்திலே அவனை வழிபடுமாறு இறைவன் கூட்டி வைக்கின்றான், நம்முடைய செயல் என்று எதுவும் இல்லை என்பது இங்க அதை வலியுறுத்துவதற்கு தான் அறம்பாவங்கட்கு நாம் என் செய்வோம் என்றும் பொதுவா சொல்லியிருக்காங்க. அறம்பாவங்கட்கு நாம் என் கடவேம் என்றும் அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பூசித்தல் பூசை செய்தலுக்கு நாம் கர்த்தா அல்ல, அவன்தான் நம்மை செலுத்தி செய்விக்கின்றான். சரி, அகம்பூரம் என்னாதே, நாம் வந்து அகத்திலே வழிபடுகின்றோம், இப்போது புறத்திலே பெருமானை காண்கின்றோம். இந்த அகம்புறம்ங்கிற பாகுபாட்டு உணர்வு கொள்ளாமல் திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சொன்னார். அதாவது அந்த அகம்புறம் பிரித்து காண்பதின்றி திறம்பாதே பணி செய்து நிற்க வேண்டும். அதாவது அந்த திறம்பாதைங்கும் போது அந்த பிறழ்ச்சி, இது அகம் அது புறம் அப்படிங்கிற அந்த பிறழ்ச்சி இன்றி அகம்புறம் என்னாதே திறம்பாதே, அது வேறு இது வேறு, அகம் வேறு புறம் வேறு என்று பிரித்து காண்டலும் இன்றி ஒரு வெற்றியராய், திறம்பாமல் போது அங்க திரளாமல் ஒரே தன்மையராய், அகம்புறம் இரண்டையும் ஒன்றாகவே கருதும் தன்மையராய் பணி செய்து நிற்க என்றோ, இட்ட பணி செய்து நிற்றல் அன்றோ, பணி செய்து நிற்க என்றோ, நிற்க என்பது நிற்றல், பணி செய்து நிற்றல் அன்றோ, சீரடியார் தம்முடைய செய்திதானே, மெய்யடியாறு மெய்யடியார் செயல்கள், செய்தி என்பது செயல், மெய்யடியார் செயல் ஆகலான் இதுதான முறை அப்படின்னு சொல்லிட்டு புறத்தே கண்டால் இந்த மாதிரி போதைகளை கொண்டு பூசிக்க, போற்றி பூசிக்கன்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது ஞானிகளுடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஆண்டவனை அகத்திலோ புறத்திலோ கண்டால் அந்த இடத்துல அகம்புறங்கிற பேத உணர்ச்சி எல்லாம் கொள்ளாமல் இந்த இடத்துல பெருமானை வழிபட வேண்டும் என்பது பெருமானை கூட்டி வைத்துள்ள ஒரு திருவருள் நிகழ்வு, இதற்கு நாம் எந்த வகையிலே கர்த்தாவாவோம் என்ற கருத்தோடு பெருமான் இட்ட பணி இந்த பூசையை இந்த இடத்துல செய்யணுங்கிறது அப்படிங்கிற ஒரு திருவுருள் கருத்தோடு அந்த பூசையை செய்து நிற்பதுதான் ஞானிகளுக்கு உரிய செய்கையாகும். ஆகையினாலே சிறந்தாரும் சீர்ச்சிவனை, சிறந்து விளங்குகின்ற புகழையுடைய முதல்வனை, எங்க இருக்கு, இரண்டாம் அடியில் இருக்கு. சிறந்தாரும் என்றால் சிறந்து விளங்கக்கூடிய சீர்ச்சிவனை, பெருமை உறந்திய சிவபிரானை, ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி ஞான வழிபாடு அகத்தை பண்ணணுமே, அங்குங்கிறது இங்க அகத்தை குறிக்கிறது, அங்கு என்றது அகம், இங்குன்னு சொல்ல போறாரு அது புறத்தை குறிக்கும். ஆகவே சிறந்து விளங்கக்கூடிய பெருமை உறந்திய சிவபிரானை ஞானத்தாலே அங்கு சிந்திக்கும்படி, அதாவது ஞான வழிபாடு செய்ததல்லவா அகத்தே அங்கு அப்படி செய்தது மாதிரி ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு, இங்குன்னா இந்த புறத்திலேயும், அதான் இங்கு, இங்குக்கு அப்புறம் பாட்டோட தொடக்கம் புறம்பேயும் என்பதை கொண்டு வந்துடணும், இங்கு புறம்பேயும் அப்படின்னு கொண்டு வந்துடணும், இங்கு இங்கு இந்த புறத்திலேயும் சிந்தித்து, இந்த புறத்திலேயும் சிந்தித்து, அகத்தில் எப்படி அவரை சிந்தித்தார்களோ அதுபோல இங்கு புறத்தேயும் சிந்தித்து, புறத்திலே ஒரு குறியிலே காண நேரிடுகின்றது எம்பெருமானை காண நேரிடுகின்றது ஞானிகளுக்கு. அகப்பூசை செய்து பயின்று வந்துள்ள ஒரு ஞானிக்கு புறத்தேயும் ஒரு குறியிடத்திலே பெருமானை தரிசிக்க நேரிடுகின்றது. அப்ப இது எங்கேயும் அவரை பூசிக்க வேண்டும் என்பது பெருமான் இட்டுள்ள பணி என்று அந்த ஞானியானவர் உள்ளத்திலே கருதி எப்படி அகத்திலே சிந்தித்து அவர் வந்து வழிபட்டாரோ அதுபோல இங்கு புறத்திலும் சிந்தித்து, சிந்தித்ததுக்கு அப்புறம் எங்க வரணும், முதலடிக்கு போகணும், பூசிக்க வேண்டில் இருக்கலையே அந்த வேண்டில் எடுத்துக்கணும், புறத்தையும் அவர் சிந்தித்து சிந்தித்து பூசிக்க வேண்டும். அந்த பூசணிக்கு திரவியங்கள் வேண்டும் என்றா, வேண்டில் வேண்டுமாயின், அப்ப இல்லாமலும் பண்ணலாம் தெரியுது ஞானிகள் வந்து, திரவியங்கள் இல்லாமலும் பண்ணலாம் தெரியுது, வேண்டும்னு அவர்கள் அங்க வந்து கருதினார். வேண்டில் எதை கொள்ளணும், பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு, மரத்தில் போய் அவர்களை பூவை பறிக்க சொல்லல, பூமரம் என்பது அழகிய மரம், அதிலிருந்து உதிர்ந்த போதுகள் மலர்கள், அந்த மலர்களை கொண்டு, உதிர்ந்த மலர்களை கொண்டு, அதுக்கப்புறம் போதுகளும் கொண்டுன்னு ஒரு உண்மை போட்டிருக்கு இல்லையா, மரத்தில் உதிர்ந்த மலர்களும் கொண்டு, மலர்களும் கொண்டுங்கிறதுனால வந்து நீரும் கொண்டு, புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பார்கள், பூவும் கொண்டு என்பதனால நீரும் கொண்டு என்பதையும், அப்புறம் திருவமுது நிவேதனத்துக்கு திருவமுதும் கொண்டு என்பதையும் அறிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே போதுகளும் கொண்டு அப்புறம் நீரும் கொண்டு, ஆறு குளம் இவற்றிலிருந்து பெற்ற நீரும் கொண்டு, திருவமுதுக்கு எதை கொண்டலாம் அப்படின்னா யாசிக்காமல், அதான் அயாசகமாய் சொல்லுவாங்க, யாசகம் இல்லாமல் வந்த உணவு அயாசகமாய் வந்த உணவு, யாசகத்துக்கு எதிர்ப்பு தான் அயாசகம் வடமொழி சொல், அப்படி யாசிக்காமல் பெற்ற உணவை வந்து அதை திருவமுதாக கொண்டு என்ன செய்யணும், போற்றி பூசிக்க, சிவபெருமானை போற்றி பூசிக்க வேண்டும். அரண்கலர்கள்னு இருக்கு, புறம்பேயும் அரண்கலர்கள், அரண்கலர்கள் போற்றி பூசிக்க, அரண்கலர்கள் பூசிக்கங்கிறது தொடக்கத்திலே இருக்கு, முதலடியிலே இருக்கு அரண்கலர்கள் பூசிக்க, இரண்டாம் அடியின் இறுதியில போற்றி இருக்கு, அதான் பொருத்திக் கொள்ள வேண்டும், அரண்கலர்கள் போற்றி பூசிக்க, அதான் விசேடவர்கள் சொல்லுவாங்க போற்றி பூசிக்க என இயையும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிகள். இரண்டாம் அடியின் இறுதியில் உள்ள போற்றி என்பதை எடுத்துக்கொண்டு முதலடியில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சீர் பூசிக்க என்ற சீரோடு பொருத்திக் கொள்ள வேண்டும், போற்றி பூசிக்க. ஆகவே அகப்பூசையிலே, அகப்பூசையினை வந்து நியமமாக ஏற்றி வரும் ஞானிகள் புறத்தேயும் ஒரு குறியிடத்திலே பெருமானை தரிசிக்க நேர்ந்தால் அகம் புறம் என்ற பேத உணர்வை கைவிட்டு அறம்பாவங்களுக்கு தாம் கர்த்தா அல்ல, தாம் கர்த்தா அல்லர் என்ற தெளிவுணர்ச்சியோடு அங்க புறத்தே கண்ட இந்த குறியிடத்திலும் பெருமானை பூசிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள ஆணை, அதன் வழி நின்று பூசிப்போம் என்று அவர்கள் அந்த பூசையை செய்வார்கள், புறப்பூசை செய்வார்கள். எப்படி அகத்திலே வந்து போற்றி சிந்தித்தார்களோ அது மாதிரி இங்க புறத்திலேயும் சிந்தித்து தேவைப்பட்டால் மரத்தின் கீழே உதிர்ந்த மலர்களையும் ஆறு குளம் ஆகியிருந்து பெற்ற நீரையும் அப்புறம் வந்து யாசிக்காமல் பெற்ற உணவையும் திருவமுதாக கொண்டு, இந்த உணவை திருவமுதாக கொண்டும் வந்து என்ன செய்வார்கள், அரண்கடலை போற்றி பூசிப்பார்கள், போற்றி அவர்கள் பூசிக்க வேண்டும். போற்றி பூசிக்க என்றது வேண்கோளாக முடிஞ்சிருக்கின்றது, போற்றி பூசிக்க வேண்டும். ஆக பதவுரையின் அடிப்படையிலே இந்த பொருளை கண்டோம். இப்ப வந்து நாம சுவாமியுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். பொழிப்புரை: அகத்தாதல் புறத்தாதல் ஒரு குறியின்கண் இறைவனை காணப்பெறின், ஆண்டவனை கண்டக்கால் என்றது. அகத்தாதல் புறத்தாதல் ஒரு குறியின்கண் இறைவனை காணப்பெறின். அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் போல புண்ணிய பாவங்களை குறித்தலின்றி, உலகத்தார் அதாவது சிவபூசை ஏற்ற ஒரு நிலையிலே இருக்கின்றவர்கள், ஞான நிலைக்கு வராமல் அந்த சிவபூசை என்ற நிலையிலே இருப்பவர்கள், அவர்கள் வந்து அகப்பூசை புறப்பூசைன்னு அந்த பேத உணர்வோடு பூசை பண்ணுவார்கள். ஆனா இங்க ஞானிகளுக்கு அந்த அகம்புறம்ங்கிற பேதம் கூடாது. அதான் அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் போல, சகம் போலனா அந்த சகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ள அந்த பூசை செய்பவர்கள் போல புண்ணிய பாவங்களை குறித்தல் இன்றி, அது வேறு இது வேறு என பிரித்து காண்டலும் இன்றி, அகம் வேறு புறம் வேறு என பிரித்து காண்டலும் இன்றி, உலகத்தார் பிரித்து காண்பது போல பிரித்து காண்டலும் இன்றி, யாண்டும் ஒரு வெற்றியராய், யாண்டும்னா எவ்விடத்தும், அகம்புறம் ஆகிய எவ்விடத்தும் ஒரு வெற்றியராய், வெற்றியராய் தன்மையராய், ஒரே தன்மையராய், இட்ட பணி செய்த நிற்றலே மெய்யடியார் செய்தி. இறைவன் இட்ட பணி என்று கருத்தில் கொண்டு அந்த பூசையை செய்து முடித்தல் தான் அகத்திலாயினும் புறத்திலாயினும். இங்கு பூசிக்க வேண்டியது இறைவன் இட்ட பணி என்ற கருத்தோடு பூசை செய்ய வேண்டியதுதான் மெய்யடியாருடைய செய்தி. செய்தி என்பது செய்கை, அவருடைய செய்கை அப்படி இருக்கணும். ஆகலான் அகத்தே காணும்படி புறத்தேயும் ஒரு குறியிற் கண்டு அரண்கடல் பூசிக்கற்பாற்று. அகத்தை வழிபடுற மாதிரி புறத்திலும் ஒரு குறியில் வைத்து அவர்கள் பூசிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க சுவாமிகள். ஏன் கொண்டு கூட்டு பண்ணினாங்க இந்த இடத்துல நல்லா நமக்கு விளங்குது. ஏன்னா ஆற்றொழுக்கா பொருள் கொண்டா புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க வேண்டின், புறத்தேயும் அரண்கடல்களை பூசிக்க வேண்டும் என்றால் இப்ப செய்யணுங்கிறது அவசியம் இல்ல, செய்யணும்னு நினைத்தால் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா சுவாமிகள் உரையில அந்த கொண்டு கூட்டு உரையில முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. புறத்தேயும் ஒரு குறியின் கண்டு புறத்தேயும் ஒரு குறியில் கண்டு அரண்கடல் பூசிக்கற்பாற்று, பூசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. உபகரணம் வேணா வேண்டுமாயின்னு சொல்றாங்க. உபகரணம் வேண்டுமாயின், அதாவது திரவியங்கள், பூசா திரவியங்கள், அதற்கு உபகரணம் வேண்டுமாயின் முயன்று வருந்துதலும் பிற உயிர்களை வருத்துதலும் ஆகாமையின். தானும் முயற்சிகளை ஈடுபட்டு வருந்தக்கூடாது, பிற உயிர்களையும் வருத்தக்கூடாது. ஞானிகள் இல்லையா, அவர்கள் வந்து எல்லா செயல்களையும் துறந்தவர்கள். அதனால பிற உயிர்களை வருத்துதலும் முயன்று வருந்துதலும் பிற உயிர்களை வருத்துதலும் ஆகாமையான் மரத்தின் கீழ் உதிர்ந்த பூக்களும் ஆறு குளம் முதலியவற்றின் உளதாகிய நீரும். மரத்தின் கீழ் உதிர்ந்த பூக்களும் தான் பாடல இருக்கு. ஆனா போதுகளும் அப்படிங்கிற உண்மையை வந்து எதிரது தெளிய உண்மையா கொண்டு இல்லையா, பூக்களும்னு சொன்னதுனால எதிரது தெளிய உண்மை. ஆமா, இறந்தது தெளிய உண்மைனா ஏற்கனவே சொன்னதையும் தழுவுவது. இது இறந்தது வழியே எச்ச உண்மைனா ஏற்கனவே சொன்னதையும் தழுவுவது. ராமன் வந்தான், அடுத்த அடியில லட்சுமணனும் வந்தான்னு சொன்னா முன்னர் சொன்ன ராமனோடு சேர்த்து லட்சுமணனும் வந்தான். ஆமா, இப்ப வந்து ராமனும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லட்சுமணன் வந்தான்னு சொல்லலாம், அல்லது சொல்லாமலும் விடலாம். ராமனும் வந்தான் அப்படின்னா ராமன் கூட அவன் பிறரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி மற்றவர்களையும் தழுவும். முன்னாடி சொல்லாம இல்லையா, அவன் விட்டு வச்சு சொல்வது எதிரெதிரிய உண்மை. அது மாதிரி இங்க மலர்களும் கொண்டுனா வேற என்னென்ன பூஜா கரணங்கள் இருக்கின்றன நமக்கு தெரியும். அதனால ஏய்புடையவற்றை அங்கே நம்ம அறிவித்து உழைக்க வேண்டும். எதிரெதிரிய உண்மை இப்ப புறம்பேயும் அதுல ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது அகத்தில் மட்டுமன்றி புறத்திலேயும் அப்படின்னு அது இறந்ததெழிய உண்மை. ஏன்னா அகப்பூசையை முந்தின பாடல சொல்லியிருக்கிறாரு, சொல்லிட்டு இங்க புறம்பேயும்னு சொன்னதுனால போன பாடல சொன்ன அந்த அகத்தில் மட்டுமன்றி புறத்திலேயும் அப்படின்னு அது பாருங்க இறந்ததெழிய உண்மையா வருது. இது அப்புறம் போதுகளுங்கிற உண்மை இருக்க அது வந்து நீரு உணவு இவற்றையெல்லாம் எதிரெதிரிய உண்மையா கொள்ளும் சொன்னதுனால அது வந்து ஏன்னா அது அந்த பாடல இதுக்கு முன்னாடி சொல்லல, அதனால எதிரெதிரிய உண்மை. அதனால வந்து மரத்தின் கீழ் உதிர்ந்த பூக்களும் ஆறு குளம் முதலியவற்றின் உளதாகிய நீரும் அயாசகமாய், அதான் யாசகத்துக்கு எதிர்ப்பு தான் சொன்னேன், அயாசகமாய் வந்த அமுது முதலாயினவுமே ஆண்டைக்கு அமையும் என்பதா, அவ்வளவே போதும், பூசாகரணங்கள் தேவைப்பட்ட அவ்வளவே போதும். போற்றி பூசிக்க என இயையும், போற்றி பூசிக்க என இயையும் அதான் சொன்ன வந்து இரண்டாம் அடியில் இறுதியில் உள்ள போற்றி என்பதை முதல் அடியில் உள்ள மூன்றாவது சீராக இருக்கக்கூடிய பூசிக்க என்பதோடு இயக்க வேண்டும். போற்றி பூசிக்க இந்த முறையில போற்றி பூசிக்க வேண்டும். புறம் அதான் சொன்னாங்க பாருங்க, இறந்தது எழுதிய உண்மை எதிரது எழுதிய உண்மை சொன்னா சுவாமியுடைய இந்த இலக்கண குறிப்பை பின்பற்றி தான் சொன்னேன். புறம்பேயும் என்ற உண்மை இறந்தது எழுதிற்று, அகத்தில் மட்டுமன்றி புறத்திலேயும், அதான் புறம்பேயும் என்ற உண்மை இறந்தது எழுதிற்று. போதுகளும் என்ற உண்மை எதிரது எழுதியது. போதுகளும் சொன்னதுனால அது வந்து நீரும் உணவும் என்பதையும் அது தழுவி நிற்கின்றது. இதனானே புறப்பூசையும் ஆண்டைக்கு அங்கமாதல் கூறப்பட்டது. முந்தின பாடல்ல இல்லையா, முந்தின பாடல்ல அந்தரியாக பூசை அகப்பூசை சொன்னது, அந்த அகப்பூசைக்கு புறப்பூசையும் ஓர் அங்கம். இப்ப வந்து நம்ம பாடலை ஒரு முறை மீண்டும் ஒரு முறை படித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு சொல்லலாம். புறம்பேயும் அரண்களர்கள் பூசிக்க வேண்டின் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கட்கு நாம் எண்கடவேம் என்றும் ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் எண்ணாதே திறம்பாதே பணி செய்து நிற்கையன்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே. ஆக அருமையாக அந்த ஓசை நயம் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றது. இதை வந்து நாம கொண்டு கூட்டுப்படியும் நம்ம ஒரு தடவை பார்த்துக் கொள்ளலாம். ஆண்டவனை கண்டக்கால் அறம்பாவங்கட்கு நாம் என் கடவேமென்றும் அகம்புறம் எண்ணாதே திறம்பாதே பணி செய்து நிற்கையன்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே. சிறந்தாரும் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு புறம்பேயும் சிந்தித்து வேண்டின் பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டு நீரும் கொண்டு அயாசகமாய் வந்த உணவும் கொண்டு அறங்களர்கள் போற்றி பூசிக்க என்று இவ்வாறு கொண்டு கூட்டுப்படி பார்த்து. இப்போ அடுத்த பாடல், அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்தனத்தின் எரி பாலின் நெய் பழத்தின் ரதம் எள்ளின்கண் எண்ணையும் போல் எங்குமுடன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும் மலமறுப்போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க சிவன் உளத்தே தோன்றி தீ இரும்பை செய்வது போல் சீவன் தன்னை பந்தனையை அறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன் பாலே. இந்த பாடல் இப்ப இதுல அகப்பூசையினுடைய ஒரு சிறப்பை சொல்லி புறப்பூசையினும் அகப்பூசை மேலானது அதையும் மறந்துவிடக்கூடாது என்பதை வந்து இங்க இந்த பாடல் வலியுறுத்துகின்றது. ஆனால் ஞானிகளுக்குத்தான் அகப்பூசை முடியும். முத்தி பஞ்சாக்கரத்தை மந்திரமாக கொண்டு ஞான அனலை எழுப்பி ஹோமம் செய்து சிவோகம் பாவனையை செய்ய வேண்டும் என்று சொன்னார், அது ஞானிகளுக்குத்தான் முடியும். ஆகவே அந்த ஞானிகளுக்கு வந்து அகப்பூசை வந்து மிகச் சிறப்பானது, அது புறப்பூசையினும் இன்றியமையாதது என்று இந்த பாடலானது வலியுறுத்துகின்றது. ஆன்மசுத்திக்கு ஏதுவாக ஆகலாம். ஆகவே புறப்பூசையின் அகப்பூசை விசேடம் உடைத்து என அந்த அகப்பூசையினுடைய பெருமை கூறப்பட்டது. அவர்கள் புறப்பூசை செய்தாலும் அகப்பூசை செய்தாலும் புறம் அகங்கிற பேதம் இல்லாமல் தான் செய்யறாங்க. அவர்கள் பேதம் இல்லாமல் செய்கின்றார்கள் என்பது வேறு, ஆனால் அகப்பூசை தருகின்ற பலன் இருக்கின்றதே அது தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று நாம் அவ்வாறு கொள்ள வேண்டும். இப்ப வந்து பதவுரைப்படி நம்ம பொருள் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா பொழிப்புரை வந்து இதுல கொஞ்சம் தொகுப்பாகத்தான் இருக்கின்றது. இங்க வந்து நாம பதவுரைப்படி முதல்ல பொருள் பார்த்துக் கொள்வோம். சுவாமிகள் அருளிய விசேட உரையினை வந்து துணை கொண்டு பதவுரையினை அருமையாக செய்துள்ளார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். இந்தனத்தின் எரி பாலின் நெய் பழத்தின் ரதம் எள்ளின் கண் எண்ணையும் போல், எள்ளின் கண் எண்ணையும் போல், அந்த போல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொன்னு கூட சேர்த்துக்கணும். எப்படி, இந்தனத்தின் எரி போல், அப்புறம் பாலின் நெய் போல், பழத்தின் ரதம் போல், எள்ளின் கண் எண்ணையும் போல், தனித்தனியா இந்தனத்தின் எரி போல். இந்தனம் என்பது விறகு, விறகில் தீ போல. சுவாமி எப்படியெல்லாம் கலந்திருக்கின்றார் என்று சொன்னார், இது நம்ம தேவாரத்தை நினைவூட்டுகின்றது. அப்பர் தேவாரத்தை, விறகு தீயினன் பாலிப்படு நெய் போல் மறைய நின்றுடான் மாமணி சோதியான். அதனால அந்த ஓமைகளை அங்கே எடுத்து ஆளுகின்றார். மிகச்சிறப்பான பகுதி அந்த திருமுறையினுடைய பொருள் நுட்பமும் இங்க வந்து சுவாமியினுடைய உரையினால் பெறப்படுகின்றது. அங்க சொல்லியிருக்க மாதிரிதான் விறகில் தீயின் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க இந்தனத்தின் எரிபோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விறகில் தீயினன் அப்படின்னு அங்க வந்து பெயராக்கக்கூடாது, விறகில் தீயின் என்று கொண்டு இன் என்பதை ஓம உருவாக கொண்டு கொள்ள வேண்டும், விறகில் தீ போல் என்று கொள்ள வேண்டும். விறகில் தீயின் நண்பாலின் படு நெய்வோர் அப்படி அப்படி கூட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அது மாதிரி இங்க விறகில் தீயின் அங்க இன் என்பதே போல் என்ற பொருளை தருது. இன் என்பது ஓம உருவாக, வேற்றுமை உருவாக இல்லாமல் அது ஓம உருவாக இருந்து போல் என்ற பொருளை தருகின்றது. விறகில் தீ போல இங்க இந்தனத்தின் எரிவோர், அதாவது விறகில் தீ போல, அப்ப பாலில் நெய் போல. அது போக இன்னும் ரெண்டு ஓமை சொல்றாங்க, பழத்தின் ரதம் போல். இதுவும் வேற ஒரு அப்பர் தேவாரத்தில் வரும், பழத்தில் சுவை போல இருப்பதும். அதுக்கப்புறம் வந்து எள்ளின் கண் எண்ணெயும் போல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்தில் சொன்னதா அந்த ஓமைகள். சுவாமி உயிர்களோடு கொண்டுள்ள கலப்பு இருக்கின்றதே, அது வந்து அந்த கலப்புலையும் ஒரு தன்னை எந்த அளவுக்கு புலப்படுத்துறார் அந்த உயிர்களுக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த ஓமைகள் சொல்லப்பட்டுள்ளனவா. அதாவது உலகத்தார், அதாவது சத்தினிவாதமே வாய்க்க பெறாதவர்கள், மலமறைப்பு அதிகம் உள்ளவர்கள் உலகத்தார், அவர்களுக்கு சுவாமி வந்து சிறிதும் புலப்படாதபடிக்கு அவர்களோடு மறைந்து உடனாக இருக்கின்றார். எப்படின்னா விறகில் அடங்கியுள்ள நெருப்பு சிறிதும் புலப்படாமல், அந்த விறகு எரியும் போதுதான் அதில் நெருப்பு இருப்பது நமக்கு தெரிய வருகின்றதே ஒழிய, அந்த விறகு வந்து எரியாமல் சாதாரணமாக இருக்கும் பொழுது அதில் நெருப்பு உள்ளது நமக்கு தெரிந்து கொள்ள முடியல, அப்படி அதன் உள்ள அடங்கி இருக்கு. அது மாதிரி விறகில் தீ வந்து தன்னை சிறிதும் புலப்படுத்தாமல் அதற்குள் அடங்கியிருப்பது போல, கலந்திருப்பது போல, சுவாமியும் தன்னை சிறிதும் புலப்படுத்தாமல் வந்து உலகத்தாரிடம் வந்து அவர் உடனாக இருக்கின்றார். சத்தினிவாதம் வாய்க்கப்பெறாத உலகத்தாரிடம். அப்புறம் பாலின் நெய்வோல், இது வந்து சத்தினிவாதம், அதாவது ஒரு மந்ததரம், மந்ததர நிலையில் இருப்பவர்கள். மந்ததரம், மந்தம், தீவிரம் இருக்கு இல்லையா, அதுல மந்ததரம், மந்ததர நிலையிலே இருப்பவர்கள் வந்து எப்படி கலந்திருக்கின்றார் அப்படின்னா, பாலின் நெய் போல, அதாவது ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாக இருக்கின்றார். அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல வந்து குறிப்புகள் மூலமாக தம்மை வந்து புலப்படுத்துவார். உலக குறிப்புகள், உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளையே குறிப்புகளாக கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அந்த அளவுக்கு தான். ஆமா, ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாக இருப்பார் பாலின் நெய் போல. பழத்தின் ரதம் போல், இந்த இடத்துல ரதம் என்பது சுவையை குறிக்கும், தேர்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. பழத்தின் ரதம் போல், பழத்தில் சுவை போல, யாருன்னா மந்ததரத்துக்கு கொஞ்சம் மேல மந்த மலபாகம், மந்த மலபாகம் மந்த சத்தினிவாதம் உடையவர்களுக்கு, மந்த சத்தினிவாதம் மந்த நிலையிலே உள்ள உடையவர்களுக்கு, சத்தினிவாதர்கள் மந்த நிலை, நம்ம உலகியல் வச்சு மந்தமானவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. உலகத்தார்னு முதல்ல சொல்லிட்டார், சத்தினிவாதமே இல்லாதவர்கள், அதாவது சிவபெருமானே பரம்பொருள், அவனே பரமபதி, நாம் பசுக்கள், அவனுக்கு அடிமைகள் என்ற அந்த அடிப்படையே வந்து அறியாதவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த உலகத்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு விறகில் தீ போல சிறிதும் புலப்படாமல். ஆனா அவர்களுக்குள்ள சிறிதும் புலப்படாமல் இருக்கின்றான், விறகுல தீ இருக்குது இல்லையா, சிறிதும் தன்னை புலப்படுத்தாமல் அந்த தீயானது விறகில் இருக்கிறது. அதுபோல பெருமானும் உலகத்தாரிடம் தன்னை சிறிதும் புலப்படுத்தாமல் உடனாக இருக்கின்றான். மந்ததர மலவரி பாகம் உடையவர்களிடம் வந்து எப்படி இருக்கின்றான், பாலின் நெய் போல ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாது இருக்கின்றான். பழத்தின் சுவை போல இருப்பது மந்த மலபாகம் உடையவர்களுக்கு, பழத்தின் சுவை போல உயித்து உணரும் வழி விளங்கி தோன்றுவதாக இருக்கின்றான். பழத்தின் சுவை போல என்பது உயித்து உணரும் வழி விளங்கி தோன்றது, பழத்தின் சுவை போலங்கிறது விளங்கி தோன்றாமல் இருப்பதுதான், ஆனா உயித்து உணரும் வழி விளங்கி தோன்றுதல் அந்த மாதிரி இருக்கின்றான். ஆகவே அப்புறம் வந்து எள்ளின் கண் எண்ணெயும் போல், எள்ளின் கண் எண்ணெய் போல, இது தீவிர மலபாகம் உடையாருக்கு, இனிது விளங்கி தோன்றினும் பிரித்தறியப்படாது உடனாயிருக்கின்றான். எள்ளின் எண்ணெய் வந்து நல்லா விளங்கி தோன்றும், தோன்றினாலும் அந்த எள் வேறு எண்ணெய் வேறுன்னு பிரித்தறிய முடியாது, அந்த வழிக்கு பிரித்தறிய முடியாமல் ஆனால் இனிது விளக்கமுற தோன்றி தீவிர மலபாகம் உடையவர்களிடம், மலச்சக்தி நன்கு கெட்டு தீவிர சத்தினிவாதம் உடையவர்களிடத்துலதான் எள்ளின் எண்ணெய் போல நன்கு விளங்கி அதே சமயம் அவர்களை விட்டு பிரிப்பின்றி வந்து தோன்றுகின்றான். ஆகவே இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பவன், அகம்புறம் என்ற பிரிவின்றி இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பவன். இறைவனை சிறிதும் உணராதவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்ல வருகின்றார். விறகில் தீ இருப்பது போல அது மாதிரி ஓரளவுக்கு உணர்பவர்கள், அதிலையும் படிமுறை இருக்கு, மந்ததரம், மந்தம், தீவிரம்னு. அதுல மந்ததரம் மிகவும் மந்தமான ஒரு சத்திரிவாத நிலையில இருப்பவர்கள், அவர்களுக்கு வந்து ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாதவாறு இருக்கின்றான். அதுக்கு பாலில் நெய் போல என்பது ஓமை. மந்த சத்தினிவாதம் உடையவர்களிடத்திலே எப்படி இருக்கின்றான் என்று சொன்னார், பழத்தில் சுவை போல தோன்றாம தான் இருக்கிறான், ஆனா உயித்து உணரும் வழி தோன்றக்கூடியவனா இருக்கின்றான். தீவிர சத்தினிவாதம் உடையவர்களிடம் எள்ளில் எண்ணெய் போல விளங்கி தோன்றுகின்றான். அதே சமயத்தில் பிரிப்பின்றி விளங்குகின்றான். இது இந்த ஓமைகள் மூலமா என்ன தெரிய வருகின்றது என்றால், எங்கும் உளன் இறைவன், அதாவது இறைவன் எங்கும் உளன், அகம்புறம் என்று பேதமின்றி எல்லா இடத்திலும் இருக்கின்றான். ஆகையினால அடுத்த அடியில் என்ன சொல்றாரு, வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும். வந்தனை செய்து பூசித்து, இறைவனை பூசித்து இல்லையா, எவ்விடத்தும் வழிபடவே பூசை செய்து எந்த எந்த இடத்திலையும் அவனுக்கு அவனை வழிபட்டாலும் என்ன செய்வார், வந்து அருள் செய்வார். எந்த இடத்திலும் அவனை வணங்கி பூசித்தார், வந்தனை செய்து வணங்கி வழிபடவே பூசிக்கவே அருளும், அருள் செய்வார். ஏன்னா அங்க புறப்பூசையினும் அகப்பூசை வந்து சிறப்பானதுன்னு சொல்ல வர்ற பாடல். ஆனா ஞானிகள் அகம்புறம்னு பேதம் பார்க்காமல் வழிபடுவார்கள் போன பாடல சொல்லியாச்சு. அதனால முதல்ல இப்படி சொல்லி தொடங்குறார், அகம்புறம் பேதமின்றி இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், எல்லா இடத்திலும் இருக்கின்றான். ஆனா தன்மிடம் இறைவன் இருப்பதையோ பிறப்பொருளிடம் இறைவன் இருப்பதையோ சிறிதும் உணரமாட்டார்கள் யாரு, உலகத்தவர்கள். சத்ரிவாதம் வந்தவர்கள் அவரவர் சத்ரிவாத நிலைக்கு ஏற்ப ஓரளவுக்கு உணர்வார்கள். அதன் மூலம் எல்லா இடத்திலையும் எல்லாரிடமும் இறைவன் இருக்கின்றான், உலகங்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான், உலகங்களிலும் இருக்கின்றான், எல்லா இடத்திலும் இருக்கின்றான். அவரவர் சத்ரிவாத நிலைக்கு ஏற்ப அவன் வந்து புலப்படும் வண்ணம் இருக்கின்றான். ஆகவே எல்லா இடத்திலும் அவன் இருக்கின்றான் என்பதனாலே எல்லா இடத்திலும் அவனை வணங்கி வழிபட்டால் அருள் செய்வான் என்பது தெளிவு. அதான் சொன்னார், வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும் அப்படின்னு சொல்லிட்டார். இனி அடுத்து வரக்கூடிய பகுதிகள் தான் அகப்பூசையினுடைய சிறப்பை சொல்வது. எல்லா இடத்திலும் அவன் இருப்பதனாலே எல்லா இடத்திலும் அவனை வழிபட்டால் அவன் அருள் செய்வான், அது வாஸ்தவம் தான். ஆனாலும் மலமறுப்போர், மலமறுப்போர் அதாவது மலபந்தத்திலிருந்து விடுபட்டு முத்தி அடைய கருதுவோர், அந்த நிலையிலே இருப்பவர்கள் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க வேண்டும். மலமறுப்போர் என்றால் அந்த பாசமாகிய பந்தத்தை போக்கி வீடு வேறு அடைய விரும்புவோர், அந்த முயற்சியிலே இருப்பவர்கள், அந்த சாதனத்தில் இருப்பவர்கள் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சொன்னார். ஆன்மாவில் வைத்து சிவபிரானை வழிபட வேண்டும், பூசிக்க வேண்டும் என்று அகப்பூசையை சொல்றார். அதான் மலரடி ஞானத்தால் ஆன்மாவில் சிந்தனை செய்து அர்ச்சிக்க. எங்க இருக்கு பாடல் வந்து, பாடல வந்து இரண்டாம் அடியில பிற்பாதி, மலமறுப்போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க. மலமறுப்போர் பாசத்தை போக்கி வீடு பெறும் முயற்சியிலே உள்ளவர்கள் ஆன்மாவிடத்தில் வைத்து மலரடி ஞானத்தால் திருவடி ஞானமாகிய அந்த சிவஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க, சிந்தித்து பூசிக்க வேண்டும். அர்ச்சிக்க என்பது இங்க வியங்கோள், அர்ச்சிக்க என்று எச்சமாக கொள்ளக்கூடாதுன்னு சுவாமிகள் சீடவரிட சொல்றாங்க. சொன்னா அப்படி கொண்டா வேற ஒரு பிழை வந்துடும், அதை பின்னாடி பார்ப்போம். ஆகவே மலமறுப்போர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்மாவிடத்திலே தம்மிடத்திலே அகத்திலே, ஆன்மாவின்னா அவர்கள் தான் ஆன்மா, ஆன்மாவின் போது தம்மிடத்தில் அதாவது அகத்தில் மலரடி ஞானத்தால் இல்லையா, மலர் போலும் திருவடி, அந்த திருவடி ஞானமாகிய பதிஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க, சிந்தித்து பூசிக்க வேண்டும், பூசிக்க வேண்டும். அப்படி அந்த அகப்பூசையை வந்து விடாமல் செய்தால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பாடல உள்ளதுதான், சிவன் உளத்தே தோன்றி, சிவன் அவர்களுடைய அறிவிலே சிந்தையிலே தோன்றி, தீயிரும்பை செய்வது போல அதுக்கப்புறம் வருவோம். சிவன் உளத்தே தோன்றி நான்காம் அடிக்கு வந்துடணும். பந்த